إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله فاتقوا الله ألا فقد فاز المتقون கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் பயத்தை தக்குவாவை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹுவின் மார்க்கத்தை தனி வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் பேணும்படி, அல்லாஹுடைய சட்ட வரம்புகளை மதித்து நடக்கும்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த தூய வழிமுறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆவின் ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹுடைய அன்பிற்குரியவர்களாகவும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்குரியவர்களாகவும் ஆக்கி அருள்வானாக. ஏமாற்றக்கூடிய, குழப்பத்தில் ஆளாக்கக்கூடிய இந்த உலக அலங்காரங்களில் மூழ்கிவிடாமல் மறுமையை நினைவு கூர்ந்து சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்து இந்த உலகத்தை அல்லாஹுவிற்காக தியாகம் செய்தவர்கள் அர்ப்பணித்தவர்களில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஏமாற்றக்கூடிய இந்த துன்யாவின் ஏமாற்றத்திலிருந்தும் இதனுடைய அற்ப இன்பங்களில் மூழ்கி அல்லாஹுவை மறப்பதிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். நம்மை நேர்வழியில் நடத்துவதற்காகவும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் பக்கம் அழைப்பதற்காகவும் சொர்க்க இன்பங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் பல அறிவுரைகளை நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அதில் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக அறிஞர்கள் கருதுவது என்னவென்றால், மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது தன்னுடைய மனதை இந்த உலகத்திலே பறிகொடுத்து விடுகின்றார். உலக இன்பங்கள், உலக ஆசாபாசங்கள் மனிதனின் மனதை மயக்கி விடுகின்றன, அவனுடைய அறிவை பேதலிக்க வைத்து விடுகின்றன. மனிதன் அற்ப இன்பங்களை பார்த்து, இந்த துன்யாவின் சுகபோகங்களை பார்த்து மறுமையை மறந்து விடுகின்றான், மார்க்கத்தை மறந்து விடுகின்றான்,
மரணத்தை மறந்து விடுகின்றான், படைத்த இறைவனை மறந்து விடுகின்றான். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகம் எப்படியெல்லாம் உங்களை மயக்கும், எப்படியெல்லாம் இந்த துன்யாவின் அலங்காரங்கள் உங்களை உலக மோகத்திலே சிக்க வைக்கும் என்று பல எச்சரிக்கைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான முஃமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எச்சரிக்கைகள், அந்த அறிவுரைகளை படித்து உணர்வு பெற்று மறுமையை முன்வைத்து வாழ்வான். யாருடைய உள்ளத்திலே ஈமான் பலவீனமாக இருக்குமோ, யாருடைய உள்ளத்திலே மறுமையின் மீது உண்டான நம்பிக்கை பலவீனமாக இருக்குமோ, அவர்கள் இந்த அறிவுரைகளை எல்லாம் புறக்கணிப்பார்கள். அல்லது இது யாருக்கோ சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்பதாக அந்த விஷயங்களை அப்படியே கடந்து செல்வார்கள், அதன் மூலமாக படிப்பினை பெற மாட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை கொண்டு ஆரம்பிப்போம். ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருக்குர்ஆனிலே நம்மை பார்த்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்ஆ தொழுகையிலும் அந்த வசனத்தை நினைவூட்டும் விதமாக நமக்கு அந்த வசனம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தியாயத்தை அவர்கள் ஜும்ஆ தொழுகையிலே வழமையாக ஓதி வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்வதை கவனியுங்கள், பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அபகா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இவ்வளவு அறிவுரைகள் வழங்கப்பட்டும், இவ்வளவு புத்திமதிகள் கூறப்பட்டும், மறுமையை பற்றி உண்டான எச்சரிக்கைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டும், சொர்க்கம் நரகத்தை பற்றி உண்டான விளக்கங்கள் சொல்லப்பட்டும் கூட, பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கின்றீர்கள், இந்த உலக வாழ்க்கையைத்தான் நீங்கள் நேசிக்கின்றீர்கள், அதைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றீர்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அபகா, ஆனால் மறுமை வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கொஞ்சம் நமது வாழ்க்கையிலே படிப்பினையாக எடுத்து பாருங்கள். உலகம் மார்க்கம் என்று வரும்போது, உலகம் மறுமை என்று வரும்போது எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோம், எதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம்? இன்று நம்மிலே பலர் மார்க்கமாவது, அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராம் சட்டமாவது, எனக்கு தேவை துன்யா, நான் பணக்காரனாக ஆக வேண்டும், நான் செல்வந்தனாக ஆக வேண்டும், என்னுடைய இன்ன உறவினர் இவ்வளவு செல்வத்திற்கு சொந்தக்காரராக ஆகிவிட்டார், என்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் இவ்வளவு செல்வம் சேர்ந்து விட்டது, நான் இப்படியே இருந்தால் எப்படி, நான் என்ன ஏமாளியா? இப்படியாக அவன் உலகத்திலே போட்டி போட்டுக்கொண்டு பிறகு அவன் வியாபாரத்திலே இறங்கும் போது, தொழிலிலே இறங்கும் போது ஹலால் ஹராமை பார்ப்பதில்லை. எந்த வழியிலே செல்வம் வந்தாலும் சரி, அதை சேர்ப்பதற்கு அவன் தயாராகி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை காட்டி கொடுத்ததை போன்று, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை, இந்த காலத்து மக்களை காட்டி கொடுத்து நம்மை கண்கூடாக பார்த்து அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸை கூறியது போன்று இருக்கும். ஹதீஸினுடைய பொருள் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியமாக ஒரு காலம் இப்படி வந்தே தீரும், கண்டிப்பாக ஒரு காலம் இப்படி வந்தே தீரும். அந்த காலம் எப்படி இருக்கும்? அந்த காலத்திலே மனிதன் செல்வத்தை எப்படி சம்பாதித்தால் என்ன, செல்வத்தை எப்படி எடுத்தால் என்ன, சேகரித்தால் என்ன, ஹலாலில் வந்தால் என்ன, ஹராமில் வந்தால் என்ன, எனக்கு செல்வம் வேண்டும், என்ற நிலைக்கு மனிதன் ஆகிவிடுவான். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையிலே கொஞ்சம் யதார்த்தமாக நமது சமூகத்தில், நமது சமுதாய மக்களில் இன்று நாம் எத்தனை பேரை இந்த ஹதீஸிற்கு ஏற்ப பார்க்கிறோம்! அல்லாஹு தஆலா நம்மை அது போன்று ஆக்காமல் இருப்பானாக. எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை! ஒரு சிறு சிறு விஷயத்தையும் ஹலால் ஹராமை பார்த்து ஹலாலை மட்டுமே செய்யக்கூடியவன், ஹலாலின் பக்கம் மட்டுமே நெருங்கக்கூடியவன் தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன். ஹராம் என்று தெரிந்த மாத்திரத்தில் அந்த ஹராமை விட்டு விரண்டு ஓடக்கூடியவன், ஹராமை விட்டு தன்னை காத்துக் கொள்ளக்கூடியவன் தான் அவன் உண்மையான முஃமின். ஏன் அன்பானவர்களே, ஹராம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்தேகத்திற்கு இடமான விஷயங்களின் பக்கம் கூட, ஹராம் என்று தெளிவானது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை ஒரு முஸ்லிம் அறவே செய்யவே கூடாது, அதன் பக்கம் நெருங்கவே கூடாது. இஸ்லாமுடைய ஈமானுடைய இன்னொரு தரஜா இருக்கிறது, மேன்மையான உயர்வான ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவன், இந்த காரியம் எனக்கு ஹலாலாக இருக்குமா அல்லது ஹராமாக இருக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டால் கூட அந்த சந்தேகமான விஷயங்களின் பக்கம் அவன் செல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழருக்கு அறிவுரை சொன்னார்கள், ஒன்று உனக்கு உள்ளத்திலே சந்தேகத்தை கொடுக்கிறதா, அதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாத விஷயத்திற்கு நீ வந்துவிடு. அன்பானவர்களே, எவ்வளவு ஒழுக்கத்தை, ஒரு தூய்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த உலகம் நம்மை கவர்ந்து கொண்டே இருக்கும், சோதனையில் ஆக்கிக் கொண்டே இருக்கும். சில நேரங்களிலே மனைவியின் வழியாக வரலாம், பிள்ளைகளின் வழியாக வரலாம், நமது குடும்பத்தின் வழியாக வரலாம், நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தின் வழியாக வரலாம். பல வழிகளிலே இந்த துன்யா வந்து நமது உள்ளத்தை மயக்கிக் கொண்டே இருக்கும், நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த துன்யா நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா, இந்த துன்யா நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு சில டெஸ்டுகள் இருக்கின்றன. நாம் சொல்லலாம், வாய்கிழிய பேசலாம், பெருமைப்பட்டுக் கொள்ளலாம், நானா அப்படி கிடையாது, என்னுடைய உள்ளத்திலே துன்யா கிடையாது, நான் ரொம்ப சுத்தமானவன், நான் ரொம்ப நேர்மையானவன், இப்படியாக பெருமை பேசலாம். அல்லாஹு தஆலா நம்மை அந்த பெருமையிலிருந்து பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு, அப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு நமக்கு எது நினைவுக்கு வருகிறதோ அதுதான் நமது உள்ளத்திலே இருக்கிறது. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு அல்லாஹ் மட்டும் நினைவில் இருந்தால், அந்த ஆகிரத்து மட்டும் நினைவுக்கு வந்தால், சொர்க்கம் நரகம் மட்டும் கண்ணுக்கு முன்னால் வந்தால், அல்ஹம்துலில்லாஹ் தப்பித்தோம், அல்ஹம்துலில்லாஹ் நமது உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹுடைய வாக்கு இருக்கிறது, அல்லாஹுடைய எச்சரிக்கை இருக்கிறது. தக்பீர் கட்டியதற்கு பிறகு வேறு வேறு ஞாபகங்கள், வேறு வேறு எண்ணங்கள், எந்த எண்ணம் வருகிறதோ அந்த எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறிய பரிசோதனை, தக்பீர் கட்டியதற்கு பிறகு நிலையிலே இருக்கும் போது, அல்லது ருக்குவிலே இருக்கும் பொழுது, அல்லது சுஜூதிலே இருக்கும் போது நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறதோ அதுதான் நம்முடைய கல்பிலே இருக்கிறது. அரபியிலே சொல்வார்கள், குல்லு இனாஇன் யத்மஹு பிமா ஃபீஹ், பாத்திரத்தில் உள்ளதுதான் ஆப்பையிலே வரும், எது பாத்திரத்தில் இருக்குமோ அதுதான் ஆப்பையிலே வரும். நம்முடைய நாவு ஓதுகிறது குர்ஆனின் வசனங்களை, நம்முடைய நாவு திக்ர் செய்கிறது அல்லாஹ்வின் தஸ்பீஹ்களை, ஆனால் உள்ளமோ வேறொன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், ஓதக்கூடிய வசனங்களோடு அது ஒத்துப்போகாமல், அந்த உணர்விலே இறங்காமல், அது வேறொரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால், அந்த உள்ளத்திலே அதுதான் இருக்கிறது, அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் மறுமை வாழ்க்கையும் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை பயந்து கொள்ளுமாறு நமக்கு அறிவுரை சொன்னார்கள். பாதிரு பில் அமாலி ஃபிதனன் கக்தஇல் லைலில் முஸ்லிம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், குழப்பங்கள் வரக்கூடிய காலத்திற்கு முன்னால் நீங்கள் அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புக்குரிய வழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவின் ஆசாபாசங்களை குறித்து எச்சரிக்கை செய்தார்களோ அந்த இடத்தில் அந்த ஆசாபாசங்களிலிருந்து அந்த துன்யாவின் அழிவு வலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான பாதைகளையும் அதற்குரிய அந்த வழிகளையும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி சொன்னார்கள், துன்யாவிலே குழப்பங்கள் வரும், சோதனைகள் வரும், அதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம் அன்பானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய மனதை தொலைத்து விட்டால் இந்த துன்யாவின் ஏற்றத்தாழ்வு அவனை பாதிக்காது. ஒரு மனிதன் அல்லாஹுவின் இன்பத்திலே அல்லாஹுவின் இபாதத்திலே அவன் இன்பம் கண்டுவிட்டால், அல்லாஹுவின் இபாதத்திலே அவன் பொறுமையாக இருந்தால், அல்லாஹுவை இபாதத்து செய்வதற்கும் பொறுமை வேண்டும், மன உறுதி வேண்டும், நிற்பதற்கு அல்லாஹுவை நின்று வணங்குவதற்கு ருக்குயிலே நேரங்களை கழிப்பதற்கு சுஜூதிலே நேரங்களை கழிப்பதற்கு குர்ஆனை அதிக நேரம் ஓதுவதற்கு அதிக நேரம் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு அதற்கும் பொறுமை வேண்டும். இன்று பலருக்கு டிவி பார்ப்பதிலே இருக்கக்கூடிய பொறுமை, செல்போனை பயன்படுத்துவதிலே இருக்கக்கூடிய பொறுமை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதிலே இருப்பதில்லை, மார்க்க கல்விகளை கற்பதிலே அவர்களுக்கு இருப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை பாருங்கள், பாதிரு பில் அமாலி ஃபிதனன் கக்தஇல் லைலில் முஸ்லிம். ஒரு கடுமையான இரவு, இருள் சூழ்ந்த பயங்கரமான அந்த இருளை கொண்ட ஒரு இரவு, அப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் ஒரு காலத்தில் அந்த காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை செய்து கொள்ளுங்கள். அந்த காலம் வரும் பொழுதும் அமல்களை செய்து கொள்ளுங்கள், அந்த காலத்தில் இருக்கும் போதும் அமல்களை செய்ய வேண்டும். அமல் ஒன்றுதான் அந்த குழப்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது அல்லாஹ்வின் அருளால். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் இல்மை கொண்டு ஈமானை கொண்டு நல்ல அமல்களை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளாமல் அந்த நல்ல அமல்கள் ஈமான் இல்முடைய அந்த ஒளியை உள்ளத்திலே கொண்டு வராமல் இந்த துன்யாவின் ஆசாபாசங்களிலே இந்த துன்யாவின் மோகங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய எச்சரிக்கையை கவனியுங்கள். என்ன சொன்னார்கள், அந்த காலத்திலே இத்தகைய மக்கள் யுஸ்பிஹு ரஜுலு ஃபீஹா முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையிலே முஃமினாக இருப்பவன் மாலையிலே காஃபிராக மாறி இருப்பான், மாலையிலே மூமினாக இருப்பவன் காலை விடுவதற்குள் காஃபிராக மாறிவிடுவான். என்ன பொருள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சிலைகளை வணங்குவதற்கு கோயில்களுக்கு சென்று விடுவார்களா, அல்லது சிலுவைகளை வணங்குவதற்கு சர்ச்சுகளுக்கு சென்று விடுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த விளக்கத்தை பாருங்கள், யபீஉதீனஹு பிஅரதின் மினத் துன்யா. தன்னுடைய மார்க்கத்தை மார்க்க பற்றை உலகத்தின் அற்ப செல்வத்திற்காக விட்டுவிடுவார். ஒரு வியாபாரத்திலே உண்மை பேசினால் ஒன்று வியாபாரமே நடக்காது, அல்லது வியாபாரம் நடக்கும் லாபம் குறைவாக இருக்கும் என்றால் பொய் பேச துணிந்து விடுவார். கொஞ்சம் ஏமாற்றினால் என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம்தானே, இப்படியாக ஒரு எண்ணத்திற்கு அவன் வந்துவிட்டால் உண்மை அமானிதம் என்ற மார்க்கத்தை அந்த உலகத்தின் செல்வத்திற்காக அவன் விற்றுவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இறை நிராகரிப்பு என்பது அல்லாஹ் இல்லை என்று நிராகரிப்பது மட்டுமல்ல, அல்லாஹுவின் சட்ட வரம்புகளை அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை மீறுவதும் இறை நிராகரிப்பிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகவேதான் இறை நிராகரிப்பு என்பது பல படித்தரங்களை உடையது. ஒன்று ஒன்றை விட அதிகமானது, ஒன்று ஒன்றை விட அதிகமானது, இறுதியாக அல்லாஹுவை நிராகரிப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக செல்வத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்யும் போது பயந்தார்கள். நம் மீது வறுமையை ரசூலுல்லாஹ் பயப்படவில்லை. நாம் ஏழையாக இருப்பதை பார்த்து அவர்கள் வருத்தப்படவில்லை, கவலைப்படவில்லை. ஆனால் நாம் செல்வந்தர்களாக மாறும் போது மார்க்கத்தை விட்டு விடுவோமோ, அல்லாஹுவின் சட்டங்களை மீறி விடுவோமோ, நமக்குள் ஒருவர் ஒருவர் மீது பொறாமைப்பட்டு அடித்துக் கொள்வோமோ, இந்த துன்யாவுக்காக உறவுகளை முறித்து விடுவோமோ, அல்லாஹுவின் மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறு வழியிலே சென்று விடுவோமோ என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். அவர்கள் பயந்தது இன்று சமூகத்தில் ஒரு பெரிய எண்ணிக்கை கொண்ட மக்களிலே அப்படியே நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வதை கவனியுங்கள். சொன்னார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக சொல்கிறேன், வறுமையை பற்றி நான் உங்கள் விஷயத்தில் பயப்படவில்லை. அல்லாஹுவின் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்று சொன்னார்கள், வறுமையை பற்றி எனக்கு கொஞ்சமும் பயமில்லை உங்கள் விஷயத்திலே. உண்மையில் யதார்த்தத்திலே பார்க்கும்போது ஒரு காலம் இருந்தது, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தையின் ஆரம்ப காலம், நம்முடைய பாட்டன்மார்கள் ஒரு பெரிய வறுமையில இருந்தார்கள், சிரமத்தில் இருந்தார்கள். அப்போது அவர்களிடத்தில் இருந்த அந்த மார்க்கப்பற்று, ஏழையாக இருக்கும் போது மார்க்கத்திலே அவர்கள் உறுதியாக இருந்த அந்த உறுதி இன்று செல்வம் வந்ததற்கு பிறகு இருக்கிறதா? அல்லாஹுவின் மார்க்கத்தை அவர்கள் நேசித்தது, அல்லாஹுடைய வேதத்தை அவர்கள் ஓதியது, அந்த அடிச்சுவடுகளைத்தானே இன்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இத்தனை மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை உருவாக்கி இருக்கவில்லை என்றால் இன்று நம்மால் அதை உருவாக்கி இருக்க முடியுமா? உலகத்திலே பயணம் செய்து பாருங்கள், எத்தனை இடங்கள் நம்முடைய முன்னோர்களால் மஸ்ஜிதுகளாக, மதரசாக்களாக, மர்க்கசுகளாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று. அன்பானவர்களே, இன்று துன்யா வந்து விட்டது. இந்த துன்யாவை ஏன் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை அறியாமல் கிடைத்த துன்யாவை எல்லாம் சுருட்டிக் கொள்ளலாம் என்பதாக சிலர் எண்ணுகிறார்கள். இது எப்படி என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு முன்பு உணவு வைக்கப்படுகிறது. ஒரு பெரிய தட்டிலே ருசியான உணவு வைக்கப்படுகிறது. ஒரு புத்தி உள்ள மனிதனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதனுக்கு முன்னால் பெரிய சகனிலே உணவு நிரப்பமாக வைக்கப்படுகிறது. பல வகையான காய்கறிகள், பல வகையான உணவு வகையில், மாமிச வகையில் பொறித்து வறுத்து குழம்பு செய்து இப்படியாக வைக்கப்படுகின்றன. ஒரு புத்தி உள்ள மனிதன் என்ன செய்வான்? தனது பசிக்கு எவ்வளவு தேவையோ, தன்னுடைய வயிற்றை பசி போக நிரப்பக்கூடிய அளவுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் ஒருவன் சாப்பிட்டு விட்டு எழுந்து விட்டால் அவன் புத்திசாலி. அப்படி இல்லாமல் இவ்வளவு உணவு இருக்கிறது, எனக்கு முன்னால் சட்டி சாப்பாடு இருக்கிறது, தட்டு சோறு இருக்கிறது என்பதாக இவற்றையெல்லாம் அள்ளி தனது வயிற்றிலே கொட்டிக்கொள்ள நினைத்தால் அவனுடைய நிலை என்னவாகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாப்பிட்டதையெல்லாம் அவன் கடைசியில் வாந்தி எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஓரளவுக்கு சாப்பிட்டால் அது வயிற்றிலே செரிமானமாகும். நெஞ்சு வரை வந்தது, பிறகு தொண்டை வரை வந்தது, பிறகு தொண்டை குழியை எட்டியது, பிறகு வாய் வரை, கடைசியில் என்ன ஆகும்? சாப்பிட்டதை எல்லாம் அவன் வாந்தி எடுத்தாக வேண்டும். இப்படியே அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் கடைசியில் ஒரு நிலை வரும், எதையும் சாப்பிட முடியாமல் அவனுக்கு ஆகிவிடும் நிலைமை. அன்பானவர்களே, இந்த துன்யாவிலே சிலர் மூழ்கி கொண்டு இப்படித்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். துன்யா வருகிறது வருகிறது, அள்ளுகிறார்கள் அள்ளுகிறார்கள், கடைசியில் அந்த துன்யா அவர்களை அழித்து விடுகிறது, அந்த துன்யா அவர்களை நாசமாக்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை பாருங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வறுமையை நான் பயப்படவில்லை, நான் உங்கள் மீது எதை பயப்படுகிறேன், உலகம் அதன் வசதிகள் உங்களுக்கு விரிவாக்கப்படுவதை, நீங்கள் செல்வந்தர்களாக உலக வசதிகளுக்கு ஆளாகுவதை நான் பயப்படுகிறேன். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு இந்த உலக வசதி கொடுக்கப்பட்டது போன்று அந்த உலகத்தில் அவர்கள் போட்டி போட்டார்கள், நான் பெரியவனா, நீ பெரியவனா, எனது ஆட்சியா, உனது ஆட்சியா என்று அவர்கள் போட்டி போட்டது போன்று நீங்களும் போட்டி போட ஆரம்பிப்பீர்கள், பெருமை அடிக்க ஆரம்பிப்பீர்கள். அவர்களை இந்த துன்யா அழித்து நாசமாக்கியது போன்று உங்களையும் இந்த துன்யா அழித்து நாசமாக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான. இமாம் இப்னு ஹுதைமா ரஹிமஹுல்லாஹ் இன்னொரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், அலா இன்ன திர்ஹம வத்தீனார் அஹ்லகா மன் கான கப்லக்கும். இந்த காசு பணம் தங்கம் வெள்ளி உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை அழித்திருக்கிறது. இன்னஹுமா முஹ்லிகாக்கும், அந்த இரண்டும் கண்டிப்பாக உங்களையும் அழிக்கும், அந்த இரண்டும் கண்டிப்பாக உங்களையும் அழிக்கும். அன்பானவர்களே, இந்த துன்யா, இதனுடைய அலங்கரிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி, இதனுடைய செல்வங்கள் மனிதனை மயக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மற்றும் ஒரு ஹதீஸை இமாம் இப்னு மாஜா பதிவு செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் நிகழ்த்தினார்கள், குதுபா கொடுத்தார்கள். அதிலே சொன்னார்கள், இன்ன துன்யா ஹதிரதுன் ஹல்வதுன், இந்த துன்யா ரொம்ப செழிப்பாக இருக்கும், பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும், சுவைப்பதற்கு அப்படியே சுண்டு இழுக்கும். துன்யா அப்படியே சுண்டு இழுக்கும், பார்க்கும் போது மனதை பறிக்கின்ற அளவிற்கு, மனது அப்படியே லயித்து விடுகின்ற அளவிற்கு, அந்த மோகத்திலே மூழ்கி விடுகின்ற அளவிற்கு இந்த துன்யா இருக்கும். அப்படித்தான் இந்த துன்யாவுடைய இயற்கை. வஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, அல்லாஹு தஆலா இந்த துன்யாவிலே உங்களை ஒருவர் பின் ஒருவராக இந்த துன்யாவிற்கு வாரிசாக, இந்த துன்யாவின் பிரதிநிதிகளாக ஆக்குவார். உங்களுடைய தாய் தந்தைக்கு பிறகு நீங்கள், உங்களுக்கு பிறகு உங்களது பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு பிறகு அவர்களின் பிள்ளைகள் என்று இப்படியாக வாழையடி வாழையாக உங்களை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள், எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள், உங்களது அமல் எப்படி இருக்கும், துன்யாவுக்காகவா அல்லது தீனுக்காகவா, மார்க்கத்திற்காகவா அல்லது உலகத்திற்காகவா, அல்லாஹுவை வணங்குவதற்கு உங்களது நேரம் எவ்வளவு செலவழிகிறது, இந்த உலக இன்பத்தை சம்பாதிப்பதற்கு, சம்பாதிப்பதல்ல சம்பாதித்ததை செலவு செய்வதற்கு எவ்வளவு நேரங்களை செலவு செய்கின்றார்கள் பார்க்கிறோம். ஹலாலான செல்வத்தை சம்பாதிப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு உணவளிப்பதற்காக, அல்லாஹுவின் மார்க்கத்திற்கு செலவழிப்பதற்காக சம்பாதிப்பதிலே எந்த தவறும் இல்லை. அப்படி சம்பாதிக்கும் போது கூட வணக்க வழிபாடுகள் பாழாகாமல் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், நீங்கள் எப்படி அமல் செய்ய போகிறீர்கள், உங்களது அமல் எப்படி இருக்கிறது என்று. அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த செல்வம் கொடுக்கப்பட்ட நாம் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது, அல்லாஹுடைய அந்த கண்காணிப்பிலிருந்து நாம் தப்பிவிட முடியாது, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஃபத்தகுத் துன்யா, மூமின்களே அறிந்து கொள்ளுங்கள், இந்த துன்யாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அலா ஃபத்தகுத் துன்யா, துன்யாவை பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை பாருங்கள். நம் மீது அவ்வளவு அக்கறை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இது சாதாரணமானதல்ல. வத்தகுன் நிசா, இன்னும் இந்த துன்யாவிலே குறிப்பாக பெண்களை பயந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் ஈமானுக்கு சோதனை, ஒரு மனிதனுடைய தக்வாவுக்கு சோதனை பெண்களிலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா தனக்கு ஹலாலாக்கியதை தவிர இந்த மூமின் இந்த உலகத்திலே எந்த பெண்ணோடும் அந்த தவறான சுகத்திலே இன்பம் கண்டுவிடக் கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு இரண்டு காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று. தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானத்திற்கும், இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாவுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், ஹராமானதிலே இதை நீங்கள் செலவழிக்க மாட்டீர்கள், பயன்படுத்த மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்காக சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று. அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாமை அழிக்கக்கூடியது, ஒரு மூமினின் ஈமானுக்கு மிக சோதனையானது இந்த தங்கம் வெள்ளி, இந்த செல்வத்தின் மோகம், அது போன்று ஹராமான இந்த ஆசை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தார்கள். ஆகவேதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், கண்ணியத்திற்குரிய அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்பியத்திலே வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அந்த ஈமானிய பக்குவத்தை பெற்றவர்கள். இந்த துன்யாவை பார்த்தால் பயந்தார்கள். நாம் துன்யாவை பார்த்தால் சந்தோஷப்படுகிறோம், காசு பணம் அதிகமாக அதிகமாக நமக்கு மகிழ்ச்சி அதிகமாகிறது, அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்கிறான் பரக்கத்து செய்கிறான் என்று சொல்கிறோம். இன்னும் சில பேரை பார்க்கிறோம், வட்டியில் வியாபாரம் செய்து பலரை ஏமாற்றி, தொழில் செய்து பலரை ஏமாற்றி, பலரை எல்லாம் ஏழைகளாக ஆக்கிவிட்டு இவர் பணக்காரராக ஆகியிருப்பார், பலரையெல்லாம் போண்டியாக்கிவிட்டு இவர் பெரிய கோடீஸ்வரராக ஆகியிருப்பார். இப்படியாக சேகரித்து சம்பாதித்த தனது வீட்டுக்கு முன்னால், கடைக்கு முன்னால் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி எழுதி என்று எழுதி மாட்டியிருப்பார். சம்பாதித்த வீடு, கட்டிய வீடு, சம்பாதித்த செல்வம் எல்லாம் ஹராமான செல்வத்திலிருந்து, ஆனால் அதற்கு அவர் மாட்டி வைத்திருக்கக்கூடிய போர்டு என்ன, மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் இரண்டு விதமான பாவங்களுக்கு ஆளாகிறார்கள். ஒன்று, ஹராமான வழியிலே சம்பாதித்தது. இரண்டாவது, எந்த ஹராமை அல்லாஹு தஆலா அவனுடைய கோபத்திற்குரியது, அவனது சாபத்திற்குரியது என்று சொன்னானோ அதற்கு அல்லாஹுடைய கிருபை என்று பெயர் வைத்தது. இவர்களுக்கு உதாரணம் எப்படி என்றால், குடிப்பதோ சாராயம், குடிப்பதோ மது, ஆனால் அதற்கு முன்னால் இவர்கள் சொல்கிறார்கள் பிஸ்மில்லா என்று. குடிப்பது தடுக்கப்பட்ட ஒன்று, சாப்பிடுவது ஹராமான ஒன்று, ஆனால் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறார். ஹராமிலே சம்பாதித்த செல்வத்தை கொண்டு ஒருவன் மகிழ்ச்சி அடைந்தால், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம் என்று சொன்னால், அவன் இரண்டு விதமான பெரும்பாவங்களுக்கு ஆளாகிறான். அன்பானவர்களே, பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் செல்வத்தை பார்த்து சந்தோஷப்படவில்லை, செல்வத்தை பார்த்து அவர்கள் ஒரு மமதைக்கு ஆளாகவில்லை, பயந்தார்கள், மறுமையை நினைத்தார்கள். இரண்டு சம்பவங்களை பாருங்கள். ஒன்று, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால், அதுவும் இஃப்தாருடைய நேரத்தில் உணவுகள் வைக்கப்படுகின்றன. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், உணவுகள் வைக்கப்படுகின்றன. இஃப்தாருக்கு கொஞ்சம் உணவுகள், ஒரு சில உணவுகள், அதுவும் நம்முடைய இஃப்தாரை போன்று கிடையாது. இந்த இஃப்தாரை பார்த்தால் அவர்கள் அவ்வளவுதான், நமக்கு என்ன ஃபத்வா கொடுப்பார்களோ. அதை பார்த்து விட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், எனக்கு முன்னால் குத்தில முஸ்அப், முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார், அவரை கஃனிடுவதற்கு கூட எங்களிடத்திலே துணி இல்லை, அவருடைய தலையை மறைத்தால் கால் வெளிப்பட்டது, காலை மறைத்தால் தலை வெளிப்பட்டது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. எங்களில் ஒருவர் இறந்ததற்கு பிறகு அவரை கஃனிடுவதற்கு கூட வசதி இல்லாமல் இருந்தது, ஆனால் இன்று எங்களுக்கு இவ்வளவு வசதிகள் வந்திருக்கின்றன, பயமாக இருக்கிறது, நாங்கள் செய்த நன்மைகளுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே கூலி கொடுத்து விடுகின்றானோ என்று பயந்தார்கள், அழுதார்கள். பிறகு அந்த இஃப்தாரை அப்படியே ஒதுக்கிவிட்டார்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த செல்வம் வரும்போது இது வருகிறது என்று அள்ளிக்கொண்டு அணைத்துக் கொண்டு பெரிய மமதையிலே மோகத்திலே ஆளாகிவிடக் கூடாது. ஹலாலான வழியிலே வருகிறதா, அனுமதிக்கப்பட்ட வழியிலே வருகிறதா, அதற்கு பிறகு அதை எப்படி செலவு செய்கிறோம். இங்க பாருங்கள் இந்த சம்பவத்தை, உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை இமாம் இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்கிறார்கள். கிஸ்ராவுடைய செல்வங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டது. அந்த செல்வத்தை பார்த்தவுடன் உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள், அதை மூடி வைக்க சொன்னார்கள். பிறகு மக்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு அந்த செல்வத்தை பங்கு வைக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர்கள் அழுததை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், உமரே இவ்வளவு பெரிய கனிமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இந்த கனிமத்துகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய நேரத்திலே நீங்கள் அழுகிறீர்களே என்று உமருல் ஃபாரூக் சொன்னார்கள், ஆம், இந்த செல்வத்தை பார்த்து அழ வேண்டும். இதற்கு முன்னால் இந்த செல்வ செழிப்பு கொடுக்கப்பட்ட மக்கள் இந்த செல்வத்துக்காக ஒருவரை ஒருவர் கொலை செய்தார்கள், ஹராமை ஹலாலாக்கினார்கள், மக்கள் தங்களுக்கு மத்தியிலே வெறுப்புக்கும் பகைமைக்கும் ஆளானார்கள். இப்படியாக உமர் அல் ஃபாரூக் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். பிறகு அந்த செல்வத்தை எல்லாம் பங்கு வைத்தார்கள். அந்த செல்வத்திலிருந்து ஒன்றை கூட கலீஃபா என்ற முறையில் தனக்குள்ள ஹக்கை கூட அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை, அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்து விட்டார்கள். இணையத்திற்குரியவர்களே, இந்த விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த செல்வமானது அலங்கரிக்கப்பட்டு வரும்பொழுது அதை நாம் மயக்கத்திலே அந்த செல்வத்தின் மீது ஆசையிலே அனைத்து செல்வமும் எனக்குத்தான் என்ற அந்த மமதையிலே மயக்கத்தில் இருந்து விடக்கூடாது. செல்வத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், ஐயுகும் மாலு வாரிஸிஹி அஹப்பு இலைஹி மின் மாலி, உங்களிலே யாருக்கு அவருடைய வாரிசுகள், யாரை அவர் தனக்கு பின்னால் விட்டு செல்கிறாரோ அந்த வாரிசுகளுடைய செல்வம் தனக்குரிய செல்வத்தை விட விருப்பமானதாக இருக்க முடியும்? உங்களிலே ஒருவருக்கு உங்களுக்கு சொந்தமான செல்வத்தை விட உங்களது பிள்ளை குட்டிகளுடைய செல்வம் ரொம்ப விருப்பமானது, நீங்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த சொந்த பந்தங்களுடைய செல்வங்கள் விருப்பமானது, இப்படி உங்களில் யாராவது இருக்கின்றார்களா? என்ன அழகான கேள்வி கேட்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கேள்விக்கு தோழர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மா மின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்பு இலை, எங்களில் யாரும் அப்படி இருக்க மாட்டார்கள், தன்னுடைய செல்வத்தை தான் அதிகமாக நேசிப்பார்கள், தன்னுடைய சொத்தை தான் அதிகமாக நேசிப்பார்கள் என்பதாக பதில் சொன்னார்கள். இப்போது பாருங்கள், இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரீஅத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ரகசியம். நாம் எதை புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த தவறான புரிதலை மாற்றி எப்படி புரிய வேண்டும் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். ஏன், நாம் ஒன்றை எண்ணிக்கொண்டிருப்போம், நாம் ஒன்றை புரிந்து கொண்டிருப்போம், ஆனால் நாம் புரிவதோ நாம் எண்ணியதோ தவறாக இருக்கும். அதை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுரை வழங்கினார்கள். இப்போது மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய செல்வம் தான் பிடிக்கும், எப்படி பிறருடைய செல்வம் பிடிக்கும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது செல்வம் எது தெரியுமா, உங்களுடைய சொத்து எது தெரியுமா, ஃபைன்ன மாலஹு மா கத்தம் வ மாலு வாரிஸிஹி மா அக்கர். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார், உங்களுடைய செல்வம் எது தெரியுமா, எதை நீங்கள் உங்கள் மரணத்திற்கு முன்பாக அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்து உங்களது மறுமைக்காக அனுப்பிவிட்டீர்களோ அது உங்களது செல்வம். எதை சேகரித்து சேகரித்து உங்களுக்காக உங்களுக்காக என்று இந்த துன்யாவிலே கட்டி சேகரித்து சேமிப்பு செய்து வைத்தீர்களோ, இந்த துன்யாவிலே விட்டு விட்டு செல்கிறீர்களோ, அதுவெல்லாம் உங்களது வாரிசுகளுடைய செல்வம். இப்போது சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த செல்வம் பிடிக்கும் என்பதா? எதை நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை கட்டுவதற்காக, மதரசாக்களை நிர்வகிப்பதற்காக, எத்தீம்களுக்காக, ஏழைகளுக்காக, இல்லாதவர்களுக்காக, உறவுகளுக்காக, தாய் சந்தைக்காக, இப்படியாக அல்லாஹ்வுடைய பொருத்தமான பாதையிலே செலவழித்துக் கொண்டிருந்தீர்களோ, இவையெல்லாம் மறுமையிலே உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நன்மையாக காத்திருக்கின்றன. எவற்றையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க பயந்து கருமித்தனம் கொண்டு கஞ்சத்தனம் கொண்டு கைகளை இருக்க கட்டிக்கொண்டு உலகத்தை உள்ளத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு செலவழிக்க பயந்து இறுதியாக மரணம் வரும்போது அந்த சேகரித்த செல்வங்களை எல்லாம் விட்டு விட்டு செல்கிறீர்களோ, இது உங்களது உறவுகளுடைய செல்வம், உங்களுடைய செல்வம் அல்ல. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவுரைகளுக்கு ஏற்ப, ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த அறிவுரைகளுக்கு ஏற்ப, இந்த செல்வத்தை ஹலாலான வழியிலே சம்பாதித்து சம்பாதித்த செல்வத்தை அல்லாஹ்விற்கு பொருத்தமான வழியிலே செலவு செய்து, நன்மையான வழிகளிலே செலவு செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவோமாக. அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. நம்முடைய மறுமையை இந்த செல்வத்தை கொண்டு கட்டி எழுப்பிக் கொள்வோமாக, சொர்க்கத்தை வாங்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹுடைய அருளை அன்பை அடைவதற்கு, அல்லாஹுடைய மன்னிப்பை அடைவதற்கு உதவி செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.